அத்தியாயம் 2. என் பக்தனாகு. முந்திய அத்தியாயத்தில் நாம் பகவத்கீதையின் மிகவும் இரகசியமான சுலோகத்தையும் அதன் ஆழ்ந்த அர்த்தங்களையும் பார்த்தோம். மன் மனாபவ, உன் மனதை எப்போதும் என்னிடமே வைத்திரு என்பதற்கு கோபியர்கள் மிகச்சரியான உதாரணம் என்றும் பார்த்தோம். ஸ்ரீகிருஷ்ணர் இந்த உபதேசத்தை போர்க்களத்தின் நடுவில் வைத்து அர்ஜுனனுக்கு கூறுகிறார். அதேபோல் நாமும் போர்க்களத்தின் நடுவில்தான் நிற்கிறோம். குருச்சேத்திரத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே போர் நடந்தது. அதேபோல் நமக்கும் இயற்கையாகவே நிலையற்று ஓடும் நம் மனத்திற்கும் இடையே போர் எப்போதும் நடக்கிறது. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணரை எப்போதும் மனதில் நினைப்பது, அதாவது மன்மனாபவா, எவ்வளவு கடினமாக இருந்ததோ அதேபோல் நமக்கும் கடினமாக உள்ளது. பாண்டவர்களின் சேனை வெறும் 7 பிரிவுகள். ஆனால் கௌரவர்களுக்கோ 11 பிரிவுகள் இருந்தன. அதே சமயம் நாமோ எந்தவிதமான பக்க பலமும் இன்றி தனியே போர் செய்கிறோம். அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா தேர் ஓட்டினார். நமக்கு நம் துஷ்ட புத்திதான் தேரோட்டி. அர்ஜுனனுக்கு அக்னி பகவான் கொடுத்த அழிக்கவோ எரிக்கவோ முடியாத தேர் இருந்தது. நமக்கு எந்தவிதமான தேர் உள்ளது? நோய் மற்றும் சாக்காடு பிடிக்கும் வெறும் பூத உடம்பே நம்மிடம் உள்ளது. அர்ஜுனனிடம் காண்டீபம் இருந்தது. நம்மிடம் அது மாதிரி போர் புரிய ஆயுதம் எதுவும் கிடையாது. மேலும் அர்ஜுனனின் தேர்கொடியில் யார் உட்கார்ந்திருந்தார்? அனுமன் அல்லவோ இருந்தார்? நமக்கு அம்மாதிரி யார் இருக்கிறார்? இதுதான் நமது பரிதாபகரமான நிலை. இவ்வளவும் அர்ஜுனனுக்கு இருந்த போதிலும் ஸ்ரீகிருஷ்ணர் மேற்கண்ட உபதேசத்தை அளித்த போது அர்ஜுனனின் மனம் கலங்கியது. பிரபு, என்னால் என் மனதை உம்மிடம் மட்டுமே எப்போதும் வைத்திருக்க முடியவில்லையே என்றான். அர்ஜுனனுக்கே இந்நிலை என்றால் நாம் மட்டும் எம் மாத்திரம்? நம் உயிரை பயணியாக கருதி நம் மனம் என்ற தேரோட்டி உடலென்ற தேரை ஓட்டுகிறான். ஆனால் நம் மனத்தின் இயற்கையான சுபாவம் என்ன? அது எப்போதுமே அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு எந்த உதவியையும் அது அளிப்பதில்லை. அதை நாம் பின்பற்றினால் கண்டிப்பாக வீழ்ந்து விடுவோம், அல்லது தவறான பாதையில் போய்விடுவோம். இதே அர்ஜுனன் சற்று முன்னர்தான் பகவத்கீதையின் முதல் பாகத்தில் ஸ்ரீகிருஷ்ணரிடம் கூப்பிய கரங்களுடன், நான் முழுமையாக எல்லா வகையிலும் உம்மிடம் சரணடைகிறேன், நீர் என்னை என்ன செய்ய சொல்கிறீரோ அதை செய்வேன் என்று சரணாகதி அடைந்தான். ஆனால் இப்போதோ எல்லா உபதேசங்களையும் கிருஷ்ண பகவானிடம் இருந்து கேட்டபின் என்னால் மன்மனாபவ எப்படி முடியும் என்கிறான். என்னை எதிர்த்து பீஷ்மர், துரோணாச்சாரியார், கர்ணன், துரியோதனன், துர்ச்சாதனன் அனைவரும் நிற்கின்றனர். எண்ணிலடங்கா மகாவீரர்கள் இங்கு போர் புரிய குவிந்துள்ளனர். இந்த நிலையில் என் மனத்தை எப்படி உம்மிடம் முழுவதுமாக கொடுக்க முடியும் என்கிறான் அர்ஜுனன். நமக்குள்ளும் 6 எதிரிகள் நம்மை எதிர்த்து நிற்கின்றனர். அதாவது 1, நாவடக்கமின்மை, அதாவது பேச துடிப்பு; 2, நாக்கின் ருசியேக்கம்; 3, வயிறு, அதாவது பெருந்தீனி; 4, புனர் இந்திரிய நாட்டம், அதாவது சிற்றின்ப ஆசை; 5, அலைபாயும் மனம்; 6, கோபம். இவற்றில் ஒன்றை கூட நம்மால் வெல்வது கடினம். மிக பெரிய ரிஷிகளான விஸ்வாமித்திரர், நாரதர் கூட சிற்றின்ப நாட்டத்தில் மாட்டிக்கொண்டார்கள். நாரதர் ஒரு ராஜகுமாரியை மணங்கொள்ள ஆசைப்பட்டு விஷ்ணு கொடுத்த குரங்கு முகத்தை பெற்றதால் அந்த ராஜகுமாரியை அடைய முடியாமல் போன செய்தியை இராமாயணம் கூறுகிறது. இந்த 6 எதிரிகள் ஒருபுறம் இருக்கட்டும், மறுபுறத்தில் எண்ணிலடங்கா பாவச் செயல்களை செய்ய தூண்டும் மனித ஆசைகளையும் இதயத்தில் இருக்கும் வேண்டாத அழுக்குகளையும் எப்போது நம்மால் போரிட்டு களைய முடியும்? அதனால்தான் கிருஷ்ணர் அடுத்து கூறுகிறார், மத் பக்தா, நீ என் பக்தனாகிவிடு என்று. அர்ஜுனன் சிந்தனை செய்து சொல்கிறான், நான் பக்தனாகி விடுகிறேன் என்று ஒருவன் எளிதாக கூறிவிடலாம், ஆனால் உண்மையிலேயே பக்தனாவது என்பது மிக மிக கடினம். பக்தன் ஆவது என்பது சுலபமான ஒன்றல்ல. பக்தி என்பது என்ன? எந்தவிதமான சுயநலமும் இல்லாமல் அறிவு செல்வாக்கு பொருளீட்டல்களில் அறவே தொடர்பு இன்றி ஸ்ரீகிருஷ்ணரை மகிழ்விப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செய்யும் தொண்டு மட்டுமே பக்தி என்பதாகும் என்று ஸ்ரீல ரூப கோஸ்வாமி கூறுகிறார். அதாவது இவ் உலக பொருள்கள் எதன் மீதும் சிறிது கூட ஆசை இருக்கக்கூடாது. மேலும் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் சேவை செய்வதைத் தவிர வேறு எந்த ஆசையும் இதயத்தில் இருக்கக்கூடாது. சொல்லப்போனால் ஆசை என்ற நினைப்பே மனதில் வரக்கூடாது. இதை கவனமாக புரிந்து கொண்டு செயல்பட்டால் மட்டுமே ஒருவன் உண்மையான பக்தனாகலாம். அப்போதுதான் பக்தியின் உண்மையான அர்த்தம் புரியும். மேல் குறிப்பிடப்பட்டவை நமக்கு முரண்பாடாக தெரியலாம். நாம் உலகம் சம்பந்தமான மற்றும் அறிவை பெருக்குதல் சம்பந்தமான செயல்களை கூட விட்டுவிட வேண்டும் என்று பார்த்தோம். இது நடைமுறையில் எவ்வாறு சாத்தியமாகும்? செயல் புரியாமல் எந்த ஜீவாத்மாவாலும் இருக்க முடியாது. மேலும் நம்மை பாதுகாக்கவும் உணவு உண்பதும் துணிமணிகள் அணிவதும் மற்றுமுள்ள அன்றாட பணிகளை செய்வதும் அத்தியாவசியமே. இன்னும் சொல்லப்போனால் நாம் தூங்கும்போது கூட சுவாசிப்பது, புரண்டு படுப்பது, கனவு காண்பது போன்ற உலக சம்பந்தமான செயல்களை செய்கிறோம். குறிப்பாக சில செயல்களை செய்யாமல் உயிரோடு இருக்கவே முடியாது. யாராவது தன்னால் அப்படியும் இருக்க முடியும் என்று கூறினால் அது வெறும் நடிப்பாகத்தான் இருக்க முடியும். இப்போது நம் கேள்வி இதுதான், நம் அன்றாட செயல்கள் நமது பக்தியை பாதிக்காமல் எப்படி இருக்க வேண்டும்? இதற்கு விடை என்னவென்றால், இந்த எல்லா விதமான செயல்களையும் நீ கிருஷ்ணருக்காக மட்டுமே செய். அவ்வாறு செய்தால் நம்முடைய எந்த செயலுமே பக்தியை பாதிக்காது. உதாரணமாக, நாம் உண்ணும்போதும் பகவானை மறக்கக்கூடாது. பதிலாக அவருக்காகவும் அவருக்கு சேவை செய்வதற்காகவும் உண்ண வேண்டும். இதேபோல் அறிவு சம்பந்தமான விஷயங்களை நாம் அறவே விட்டுவிட்டு வாழவும் முடியாது. அறிவும் தேவையே. இல்லாவிடில் நாம் நடக்கும்போது கூட உரிய உணர்வின்றி காலை எடுத்து வைத்தால் கீழேதான் விழுவோம். அறிவு உடல் சம்பந்தமான செயல்களை பக்திக்கு உதவுகின்ற வகையில் மட்டுமே உபயோகிக்க வேண்டும். இல்லாவிடில் அவை பக்தியை மூடி மறைத்துவிடும். அறிவு பொருள் மற்றும் அனைத்து செயல்களையும் கிருஷ்ணருக்கு மட்டுமே செய்ய வேண்டும். உதாரணமாக, நாம் சந்தைக்கு போகிறோம். அங்கே நல்ல பழங்களையும் காய்கறிகளையும் நன்கு தெரிவு செய்து வாங்கி நன்றாக சமைத்து கிருஷ்ணருக்கு படைக்கிறோம். அவர் அதை ஏற்றுக்கொண்டு மகா பிரசாதமாக்கி கொடுக்கிறார். பின்னர் அந்த மகா பிரசாதத்தை நாம் உண்கிறோம். இவ்வாறு நம் செயல்களை அர்ப்பணிக்கும் போது அவை பக்தியை மென்மேலும் வளர்க்குமேயன்றி மறைக்காது. நாம் நமது எல்லா செயல்களின் பலனையும் கிருஷ்ணருக்கே சமர்ப்பித்தாலும் அதனை நமது மகிழ்ச்சிக்காக செய்யும்போது எல்லாமே கெட்டுவிடுகிறது. இவை உண்மையான பக்தியை மூடி மறைத்து விடுகின்றன. எனவே நாம் இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உதாரணமாக, நாம் மிகவும் உயர்தரமான பால், நெய், தேங்காய் மற்றும் எல்லா நயமான பொருட்களுடன் மிகவும் உயர்ந்த ருசியான ஒரு பண்டத்தை செய்து அதன் மேல் வெள்ளி பொதிகையையும் போட்டு அதை கிருஷ்ணருக்கு நிவேதனம் செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை நிவேதனம் செய்யும்போது நானே தேவையான பணத்தை சேர்த்து பல நயமான பொருட்களை வாங்கி இதை நன்றாக பக்குவமாக செய்தேன். இனி இதை பகவானுக்கு படைத்துவிட்டு அதன்பின் இதை ருசித்து உண்பேன் என்று நினைத்து அர்ச்சனை செய்வது சரிபோல் தோன்றினாலும் உண்மையில் அது சரியல்ல. ஒருவர் பலவிதமான பண்டங்களை செய்து அதன் பின்னர் பகவானுக்கு அர்ப்பணிப்பதை விட முதலிலேயே அவருடைய எல்லா செயல்களையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். பகவத்கீதை 3வது அத்தியாயம் 9வது ஸ்லோகாவில் உனது செயல் எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணமாக கொடு என்று கூறுகிறார். பகவத்கீதையின் உபதேசம் இதுதான். நீ என்னவென்ன உண்கிறாயோ, என்னவெல்லாம் செய்கிறாயோ, என்னவென்ன கொடுக்கிறாயோ, என்னவென்ன தியாகம் செய்கிறாயோ, எல்லாவற்றையும் எனக்கே அர்ப்பணமாக செய் என்று பகவத்கீதையில் 9வது அத்தியாயம் 27வது ஸ்லோகத்தில் கூறுகிறார். உதாரணமாக, நீ தோட்டம் வைத்திருக்கிறாயா? அதை அப்படியே கிருஷ்ணருக்கு மட்டுமே கொடுத்துவிடு. இந்த உலகத்தில் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் மேலே குறிப்பிட்டவாறு எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்து விடுகின்றனர். ஆனால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் அவர் வழியில் வந்த பெரிய ஆச்சாரியர்களோ, நீ அப்படி செய்யாதே, மிகவும் ஜாக்கிரதை, இவ்விதமாக அர்ப்பணம் செய்தால் நீ சிக்கலில் மாட்டிக்கொள்வாய் என்று கண்டிப்புடன் உபதேசம் செய்கிறார்கள். நீ அதற்கு பதிலாக நான் உன்னுடையவன் என்று கூறி உன்னையே நீ அர்ப்பணம் செய்துவிடு என்று மிகவும் சிறந்த அறிவுரையை அவர்கள் கொடுக்கிறார்கள். இப்படி நீ செய்தால் நாம் உண்பது முதல் எல்லா செயல்களுமே தானாகவே பகவானுக்கு போய்விடும். இதுதான் மிக மிக உத்தமமான வழி. கிருஷ்ண நாமத்தை கேட்பது, உச்சரிப்பது, அவரை எப்போதும் நினைப்பது, அவரது திருவடிகளை சேவிப்பது, அவரை எப்போதும் வழிபடுவது, வந்தனம் செய்வது, அவரது சேவகனாக செயல்படுவது, அவருக்கு பிரியமான தோழனாவது, முழுவதுமாக அவரிடம் சரணடைவது, இவை பக்தியின் 9 வகையான அம்சங்களாகும். இதுவே எல்லா விதமான அறிவுகளிலும் உச்சமான அறிவாகும். ஆனால் மேற்குறிப்பிடப்பட்ட 9 அம்சங்களையும் நிறைவேற்றிய பின்னர் அதை பகவானுக்கு அர்ப்பணித்தால் அது கலப்படமான பக்தியாகிவிடும். இவ்வுலகிலுள்ள சாதாரண ஜனங்களோ செயல்களை நாம் செய்ய வேண்டும், அதன் பலனை பகவானிடம் அர்ப்பணித்து விட வேண்டும் என்ற பொதுவான அறிவை மட்டுமே புரிந்துள்ளனர். மேலும் கர்மயோகமே உத்தமம் என்று அதை கடைப்பிடிப்பவர்கள் இதையே இறைபக்தி என நினைப்பார்கள். ஆனால் உண்மையான பக்தனோ தன்னையே ஸ்ரீகிருஷ்ணருக்கு முழுவதுமாக அர்ப்பணம் செய்து விடுகிறான். உதாரணமாக, ஒரு சிறுவன் தன் தந்தையின் மடியில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் என வைத்துக்கொள்வோம். அவன் உணவை சிறிது தன் வாயிலும் சிறிது தன் தந்தையின் வாயிலும் திணித்து கொண்டிருக்கிறான். இந்த செய்கைகளால் அவன் தந்தை சிறிதளவு கூட கோபப்படவே இல்லை. மாறாக அது அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையே அளிக்கிறது. ஏன்? அந்த சிறுவன் முழுவதுமாக தந்தையை சார்ந்திருக்கிறான். தந்தை அந்த சிறுவனை தண்டித்தாலும் கூட அவன் தந்தையை விட்டு செல்ல மாட்டான். உத்தமமான பக்தனும் இவ்வாறே பகவானிடம் பரஸ்பரம் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறான். ஆனால் இப்படி ஒரு நெருங்கிய பிணைப்பு கிருஷ்ணரிடம் வரவேண்டுமானால் முதலில் நம்மை நம் குருவிடம் முழுவதுமாக ஒப்படைக்க வேண்டும். மேலும் நாம் இருக்கும் தற்போதைய நிலையில் குருவை பகவானுக்கு சமமாக கருத வேண்டும். இப்படி நாம் பகவானிடம் நேரடியாக உறவு கொள்ளும்போது அவரை விதிமுறைக்கேற்ப சேவை செய்ய தேவையில்லை. பிருந்தாவன கோபியர்கள் தங்களை அப்படியே அர்ப்பணித்து ஸ்ரீகிருஷ்ணரிடம் மிக நெருங்கிய உறவு கொண்டவர்கள். அவர்கள் தங்களை நன்றாக அலங்கரிக்கின்றார்கள், உண்கிறார்கள். ஆனால் அவர்கள் கிருஷ்ணருக்கு முறையான வழிபாடோ அர்ச்சனைகளோ செய்வதில்லை. ஏன்? அவர்கள் தங்களை அலங்காரம் செய்ய மிகவும் அழகான ஆடைகளையும் ஆபரணங்களையும் உபயோகித்தார்கள். ஆனால் அவையெல்லாம் யாருக்காக? அவர்கள் என்னவென்ன செய்தாலும் அவை யாவுமே அந்த கிருஷ்ணருக்காக மட்டுமே. அவர்களிடம் இருக்கும் எல்லா பொருட்களும் வழக்கம்போல் ஸ்ரீகிருஷ்ணருக்குத்தான் போகும். காரணம், அவர்கள் தங்களையே கிருஷ்ணருக்கு கொடுத்து விட்டார்கள். நாமும் அவர்களை உதாரணமாக கொண்டு நம்மை முழுவதுமாக கிருஷ்ணருக்கே அர்ப்பணிக்க வேண்டும். இந்த விதமான பக்தி உண்டாவது மிக மிக அரிது. முன் ஜென்மங்களில் நாம் நிறைய புண்ணியங்கள் செய்திருந்தால் இது கிடைக்கலாம். மற்றபடி பகவானின் கருணையாலோ அல்லது அவருடைய சுத்த பக்தனுடைய கருணையாலோ அது கிடைக்கலாம். குறிப்பாக இந்த பிறவியில் சுத்த பக்தனுடைய தொடர்பு ஏதேனும் கிடைக்கப்பெற்றால் அது சாத்தியமாகும். ஸ்ரீ பில்வமங்கள தாக்கூரா என்ற உத்தம பக்தரின் கதையிலிருந்து இது புலனாகும். பில்வமங்கள தாக்கூராவின் கதை. பில்வமங்கள தாக்கூராவுக்கு முன் பிறவிகளில் செய்த புண்ணியங்கள் நிறைய இருந்திருந்தாலும் அவரது இதயத்தில் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எப்போதும் இருந்தது. இதன் விளைவாக அவருக்கு சிந்தாமணி என்ற ஒரு விலை மாதிடம் மிக நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. அவளது இனிமையான பக்தி கீர்த்தனைகளுக்கு முதலில் ஈர்க்கப்பட்டு பின்னர் அவளையே தஞ்சம் என்று விழுந்துவிட்டார். ஓர் இரவு தன் இறந்த தந்தைக்கு ஈமச் சடங்குகள் செய்து கொண்டிருக்கும் போது தன் ஈமக் கடமைகளை கூட விட்டுவிட்டு கடும் மழையையும் காற்றையும் பொருட்படுத்தாமல் சிந்தாமணியின் வீட்டுக்கு சென்றார். வழியிலே பெருமழையினால் பெருக்கெடுத்து ஓடிய ஆற்றை ஒரு மிதக்கும் பிணத்தை தெப்பமாக கொண்டு கடந்தார். நடு இரவில் சிந்தாமணியின் வீடு பூட்டி இருந்ததால் வீட்டின் பின்வழியாக ஒரு பாம்பை கயரென்று பிடித்து ஏறி பின்னர் கீழே விழுந்தார். அவர் கீழே விழுந்த சப்தம் கேட்டு சிந்தாமணி விழித்து பில்வமங்களாவை வீட்டுக்கு உள்ளே அழைத்து சென்றாள். சிந்தாமணி விலை மாதாக இருந்தாலும் சிறிது சிறிதாக கிருஷ்ணரிடம் பக்தி அதிகரித்து இப்போது ஒரு முழு பக்தையாக ஆகியிருந்தாள். எனவே அவள் பில்வமங்கள தாக்கூராவின் அவல நிலையை கண்டு அவரை மறுதளித்தாள். தன் மீது வைத்திருக்கும் ஆசையில் கொஞ்சமாவது கிருஷ்ணர் மேல் செலுத்தி இருந்தால் எவ்வளவு பெரிய மகான் ஆகியிருப்பார் என்று கடிந்து கூறினாள். இப்போதுதான் பில்வமங்கள தாக்கூராவுக்கு மனதில் சுருக்கென்று தைத்தது தான் செய்திருப்பது எவ்வளவு பெரிய கேவலமான செயல் என்று. அக்கணமே எல்லாவற்றையும் துறந்தார். அப்போதே அவர் இதயத்தில் கிருஷ்ண பகவானை பார்க்க வேண்டும் என்ற ஆசை பொங்கி வீட்டையெல்லாம் துறந்து துறவியாக பிருந்தாவனத்தை நோக்கி நடந்தார். சில நாட்கள் கால்நடையாக நடந்தபின் ஒரு கிணற்றில் தண்ணீர் பருகச் செல்ல அங்கே ஒரு அழகான இளம்பெண் அவருக்கு தாகம் தீர தண்ணீர் கொடுத்தாள். ஆனால் அவரோ தண்ணீர் பருகுவதை மறந்து அந்த இளம்பெண்ணையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவள் தன் வீட்டுக்கு செல்லும் போதும் பில்வமங்கள தாக்கூரா அவளையே பின்தொடர்ந்து சென்றார். வீட்டை அடைந்தபோது அவளது கணவன், இந்த மகான் நம் வீட்டிற்கு ஏன் வந்திருக்கிறார் என்று நினைத்தான். பில்வமங்கள தாக்கூரா அவள் கணவரிடம், யார் இந்த பெண் என்று வினவினார். அவள் எனது மனைவி என்று அந்த பிராமணன் பதிலளித்தான். பில்வமங்கள தாக்கூரா அந்த பிராமணனிடம், அவளை கூப்பிடு, நான் கொஞ்சம் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த பிராமணன் தன் மனைவியை அழைத்தான். அவள் வந்தபோது பில்வமங்களா அவளிடம், தயவு செய்து உன் இரண்டு கொண்டை ஊசிகளை எனக்கு கொடுப்பாயா என்று கேட்டார். பாவம் இந்த துறவி, ஒருவேளை அவரது கால்களில் இருக்கும் முள்ளை எடுப்பதற்காக கேட்கிறார் என்று அந்த இளம்பெண்ணும் அவளது கணவனும் நினைத்தார்கள். அவள் தன் தலையிலிருந்த இரண்டு கொண்டை ஊசிகளை எடுத்து கொடுத்தாள். பில்வமங்கள தாக்கூரா உண்மையிலேயே ஒரு முள்ளை எடுப்பதற்காகத்தான் ஊசிகளை கேட்டார். ஆனால் அது காரில் இல்லை, அவரது இதயத்தில் இருந்தது. அவரால் அந்த முள்ளை தொட முடியவில்லை. எனவே அவர் அந்த இரண்டு கொண்டை ஊசிகளால் தனது இரண்டு கண்களையும் தானே குத்தி குருடாக்கி கொண்டார். வட இந்தியாவில் ஒரு பழமொழி உண்டு, மூங்கில் இல்லை என்றால் புல்லாங்குழல் ஏது? இந்த உலக நாட்டத்தில் நம்மை கட்டி போட்டு அடிமையாக்குவதில் கண்கள் ஒரு மூல காரணம். ஆண்களுக்கு பெண்களை பார்க்கும்போதும் பெண்களுக்கு ஆண்களை பார்க்கும்போதும் மனதை கவர்ந்து ஆசைகளை உண்டாக்குவது இந்த கண்களே. இதனால்தான் ஸ்ரீமத் பாகவதமும் மற்ற சாஸ்திரங்களும் நம்மை இந்த மாயையிலிருந்து விடுபட வேண்டும் என்று எச்சரிக்கை செய்கின்றன. முற்றிலும் குருடான பில்வமங்கள தாக்கூரா பிருந்தாவனத்தை நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்தார். அவருக்கு ஸ்ரீகிருஷ்ணரிடம் அளவு கடந்த பக்தி உண்டானது. ஸ்ரீகிருஷ்ணரிடம் இருந்து பிரிந்து இருக்கிறோமே என்ற துயர் மேற்கொண்டது. கண்கள் சுத்தமாக தெரியவில்லையாதலால் வழியில் அளவில்லாத கஷ்டங்களையும் சந்தித்து பாதைகளிலுள்ள குழிகளில் விழுந்து எழுந்து ஆறுகளை சிரமத்துடன் தாண்டி பிருந்தாவனம் நோக்கி நடந்தார். மனதில் தீர்க்கத்துடன் பிருந்தாவனத்தை அடையும் ஒரே குறிக்கோளில் ஸ்ரீகிருஷ்ணரை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு வெகு நாட்களாக நடந்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் ஒரு சிறுவன் அவரிடம் நெருங்கி வந்து, ஐயா, நீங்கள் எங்கு போய்க் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான். பில்வமங்களா மனமகிழ்ந்து, மகனே, நான் பிருந்தாவனத்துக்கு போய்க் கொண்டிருக்கிறேன், நீ எங்கே போகிறாய் என்று கேட்டார். நானும் பிருந்தாவனத்துக்குத்தான் போய்க் கொண்டிருக்கிறேன், நான் அங்குதான் வசிக்கிறேன் என்றான் அந்த சிறுவன். ஓ, பிருந்தாவனத்துக்கா? அப்படி என்றால் நீ என்னுடன் வா, எனது நடைக்கம்பை பிடித்துக்கொள் என்று கூறி அவனை தன்னுடன் சேர்த்து கொண்டார். அவர்கள் இருவரும் வெகு தூரம் நடந்து கடைசியில் பிருந்தாவனத்தை அடைந்தனர். ஆனால் வழியில் இருவருக்கு இடையில் என்ன நடந்தது தெரியுமா? பில்வமங்களாவின் இதயத்தில் ஆன்மீக உணர்வு பெருக்கெடுத்து சொல்ல ஒண்ணா பக்தி ரசம் கொப்பளித்தது. ஸ்ரீகிருஷ்ணரின் பற்பல அற்புத லீலைகளின் காட்சிகள் அவருக்கு கிடைத்தன. அந்த அமிர்தத்தில் மூழ்கி திளைத்தார். ஏனென்றால் அந்த சிறுவன் வேறு யாருமல்ல, ஸ்ரீகிருஷ்ணரேதான். தானாக வந்து பில்வமங்களாவை பிருந்தாவனத்துக்கு அழைத்து சென்றார். பக்தனை கிருஷ்ணர் தாமாகவே கவனிக்கிறார். இனி ஒரு பக்தன் தன்னை முழுவதுமாக கிருஷ்ணரிடம் அர்ப்பணித்த பின் அந்த பக்தனை ஸ்ரீகிருஷ்ணர் எவ்வாறு தாமே நேரடியாக கண்காணிக்கிறார் என்பதை பார்ப்போம். பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் போன்ற அரிய சாஸ்திரங்களையும் அவற்றின் பல வியாக்கியானங்களையும் நன்கு கற்றறிந்த ஒரு பிராமணர் முன்பு வாழ்ந்து வந்தார். அவர் தனது சிறு பருவத்திலிருந்தே வேறு எந்த வேலைகளையும் நாடாமல் சாஸ்திர ஞானங்களிலும் பகவான் சேவைகளிலும் மட்டுமே கவனம் செலுத்தி தன் வாழ்க்கையை நடத்தி வந்தார். ஒவ்வொரு நாளும் சாயங்கால வேளைக்கு சிறிது முன்னால் வெளியே போய் ஒரு மணி நேரம் பிற வீடுகளில் போய் பிச்சை எடுப்பார். கிடைத்ததை அப்படியே கொண்டு வந்து தன் மனைவியிடம் கொடுப்பார். அவரது மனைவி தன் கணவன் கொடுத்ததை கொண்டு சமைத்து கொடுப்பாள். அந்த பிராமணர் மற்ற நேரங்களில் சாஸ்திரங்களை படித்தும் பகவான் நாமத்தை உச்சரித்தும் ஸ்ரீகிருஷ்ணரின் அற்புத லீலைகளையும் மகிமைகளையும் மனதில் தியானித்தும் தன் வாழ்க்கையை கழித்து வந்தார். அந்த பிராமணருக்கும் அவர் மனைவிக்கும் பொருள் ஈட்டலில் கொஞ்சம் கூட நாட்டமில்லை. இருவரும் கிடைத்ததை வைத்து திருப்தியடைந்து பகவான் என்ன கொடுத்தாரோ அதை கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தனர். இருவரும் பகவத்கீதையை படித்தும் அதன் அர்த்தங்களை விவரித்தும் ஆன்மீகம் சம்பந்தமான விவாதங்கள் செய்தும் மகிழ்ந்து வாழ்ந்தனர். அந்த பிராமணர் கீதையில் உள்ள பற்பல ஆன்மீக உண்மைகளை அறிந்து அவற்றை அவ்வப்போது உபதேசம் செய்வதற்காகவும் பிரசுரம் செய்வதற்காகவும் எழுதி வைப்பார். ஒரு நாள் அவர் பகவத்கீதையின் சுலோகங்களை படித்து ஆராய்ந்து கொண்டிருந்தார். உண்மையான பக்தன் ஒருவன் ஸ்ரீகிருஷ்ணரை மட்டும் தியானித்து எல்லா வழிகளிலும் அவரையே வழிபட்டு குறிப்பாக அவரது நாமத்தை உச்சரித்தும் லீலைகளையும் குணங்களையும் கேட்டும் தன் க்ஷேமங்களையும் சந்தோஷத்தையும் சிறிதும் பார்க்காமல் கிருஷ்ணரை மகிழ்விப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டால் அவன் கிருஷ்ணரிடம் பக்கத்திலேயே இருப்பான். இதை கீழ்த்தரமான ஒருவன் செய்தாலும் அவனை கிருஷ்ணர் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வார். ஆனால் முழுமையான பக்தி இல்லையென்றால் அவன் எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் கிருஷ்ணர் தன்னை காட்டாமல் மறைந்தே இருப்பார். மேலும் அத்தியாயம் 9 ஸ்லோகம் 22 வெறும் பக்தி சாதனத்தை பற்றியே பகவத்கீதையில் சொல்லப்பட்டுள்ளது. அது உத்தம பக்தியை பற்றி உள்ளதல்ல. இவ்வாறு கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணடைந்தவர்களை அவர் பாதுகாத்தும் வேண்டியவைகளை கொடுத்தும் பராமரித்து கொள்கிறார் என்று அது கூறுகிறது. அந்த பிராமணர் இயற்கையாகவே மிகவும் அடக்கமானவராகவும் கிருஷ்ணரிடம் சரணடைந்தவருமாக இருந்ததால் இந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது அவரது இதயத்தில் பக்தி உணர்ச்சி பொங்கியது. அவர் அந்த ஸ்லோகத்தின் கடைசி வரியில் நின்றார். யோகக்ஷேமம் வகாமியகம், எனது பக்தன் இவ்வாறு என்மேல் பக்தியுடன் இருந்தால் அவனுக்கு உணவு, தண்ணீர் எல்லாவற்றையும் நான் நேரில் கொடுக்கிறேன். சில சமயம் நானே அவைகளை சேகரித்து சுமந்து வந்து கொடுக்கிறேன். இதை படித்ததும் அந்த பிராமணர் அதற்கு மேல் படிக்க முடியாமல் நிறுத்திவிட்டார். இது எப்படி சாத்தியமாகும்? எனக்கும் என் மனைவிக்கும் இப்போது 70 மேல் வயது ஆகிறது. இதுவரையிலும் பகவான் எங்களை இவ்வாறு கவனித்ததே இல்லை. நாங்கள் பகவானிடம் முழுவதுமாக எங்களை அர்ப்பணித்து சேவை செய்கிறோம். இருந்தாலும் இந்த வீட்டில் ஒரு சிறு எலி கூட கிடையாது. ஏனென்றால் இங்கு உன்னை எந்த உணவும் கிடையாது. இன்றைக்கோ உன்னை எதுவும் இல்லை. மழை நீரை பிடித்து வைக்க ஒரு மண் பாண்டம் கூட கிடையாது. வெளியே பிச்சையாக யார் என்ன கொடுத்தாலும் அதை மட்டுமே உண்கிறோம். இதையெல்லாம் பகவான் பார்க்காமலா இருக்கிறார்? அவர் ஒவ்வொரு ஜீவனின் உள்ளும் இருந்து எல்லாம் அறிபவர் அல்லவா? இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்வது போல் அவர் நிச்சயமாக எங்களை பராமரிக்கவில்லை. ஒருவேளை நமக்கு ஏதாவது தேவையிருந்தால் அவர் மற்றவர்கள் மூலமாக ஏதாவது அனுசரணை செய்ய வைப்பாரே தவிர அவராக எதற்கு தன் தலைமேல் எங்கள் பாரத்தை சுமக்கப் போகிறார்? எனவே இந்த ஸ்லோகத்தில் இந்த வரியை என்னால் அங்கீகரிக்க முடியாது. இந்த வரி கண்டிப்பாக கிருஷ்ணரால் சொல்லப்பட்டதாயிருக்காது. யாரோ இதை இடையில் திணித்து எழுதியிருக்கிறார்கள் என நினைத்து கொண்டு அந்த வரியை சிவப்பு மையினால் அடித்துவிட்டார். அன்று அவர் வெளியே பிச்சை எடுக்கச் செல்வதற்கு உடுக்கச் சரியான துணியின்றி அவரது மனைவி அணிந்திருந்த துணியிலிருந்து சிறிது கிழித்து அதையே கட்டியிருந்தார். அவர் வெளியே செல்லும்போது அந்த ஸ்லோகத்தை அவரால் மறக்க இயலவில்லை. நமக்கு தேவையானவற்றை கிருஷ்ணர் தன் உடலில் சுமந்து கொண்டு கொடுப்பதா? ஒருவேளை அவர் ஏதாவது செல்வந்தரையோ அரசனையோ தூண்டி உதவி செய்ய வைப்பவராக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கும் வலிமை நிறைந்த பகவான் எப்படி தன் தலையில் சுமந்து கொண்டு கொடுக்க முடியும்? முன்பு சுதாமா, அதாவது குசேலர் என்ற பிராமண தோழனை கிருஷ்ணர் அளவில்லா செல்வங்களை கொடுத்து அரசனாக்கி இருப்பதை கேட்டிருக்கிறேன். ஆனால் கிருஷ்ணரே நேரில் இதை கொண்டு வந்து கொடுக்கவில்லையே என்று எண்ணினார். ஒருவாறாக இந்த சிந்தனையை அகலவிட்டு தன் பிச்சை எடுப்பில் கவனம் செலுத்தினார். ஆனால் அன்று அவருக்கு யாருமே பிச்சை போடவில்லை. இங்கும் அங்குமாக அலைந்தும் ஒன்றுமே அவருக்கு கிடைக்கவில்லை. ஒரு வீட்டில் இருந்தவர் கூறினார், ஐயா மன்னிக்க வேண்டும், எங்கள் வீட்டில் இறப்பு சம்பவித்ததால் 3 பிச்சை அளிக்க முடியாது. அவர் சென்ற இடம் எல்லாம் இப்படியும் அப்படியுமாக காரணங்கள் மேல் காரணங்கள் கூறி யாரும் அன்று பிச்சை போடவில்லை. வெறும் கையுடன் கனத்த இதயத்துடன் அவர் வீட்டை நோக்கி நடந்தார். ஆனால் அவர் அங்கே பிச்சைக்காக அலைந்து கொண்டிருக்கும் போது ஒரு அழகான இளம் வயது பையன் அவர்களுடைய வீட்டின் முன்னால் வந்து நிற்கிறான். அவன் உடலோ கார்மேக நிறம். ஒரு மஞ்சள் நிற துணியை உடுத்திருந்தான். அவன் தோள்களில் ஒரு நீள கம்பை வைத்து அதன் 2 பக்கங்களிலும் தொங்கும் பைகளில் நிறைய பொருட்களை சுமந்தவாறு வந்து நிற்கிறான். ஒரு பையில் அரிசி, பருப்பு, நெய் மற்றும் மசாலா வகைகள் இருந்தன. மற்றொரு பையில் சர்க்கரை, காய்கறிகள் மற்றும் பல வகையான உணவுப் பொருட்கள் இருந்தன. அந்த பெரிய சுமைகளை தூக்கி வரும் அளவுக்கு அந்த சிறுவனுக்கு வலிமை இருந்ததாக தெரியவில்லை. அவன் மிக இளம் பருவத்தினன், ஒருவேளை 14 வயது இருக்கலாம். அவனது அவயங்கள் அனைத்தும் மிகவும் மிருதுவாக இருந்தன. உடல் முழுவதும் வியர்வையுடன் கதவின் முன் நின்று கூவினான், "அம்மா, என் குருவின் மனைவியே, தயவு செய்து கதவை திறங்கள்." பிராமணனின் மனைவி வீட்டிற்கு உள்ளிருந்து பதிலளித்தாள், "நீ என்ன சொல்கிறாய்? என் கணவனுக்கு எந்த சீடனுமே கிடையாது. யார் நீ?" அதற்கு அந்த பையன், "அம்மா, நான் உங்கள் கணவருடைய சீடன்தான்" என்று பதிலளித்தான். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. இது யார், எங்கிருந்து இவன் வருகிறான் என நினைத்தாள். அவளால் கதவை திறக்க இயலாத நிலை, ஏனென்றால் அவளது உடலை மறைக்கும் அளவுக்கு உடலில் ஆடையில்லை. அச்சிறுவன் உடனே இதை அறிந்து அவள் அணிவதற்காக கதவின் ஓரம் வழியாக தனது மேலாடையை உள்ளே கொடுத்து கொண்டு பின்னர் அவள் அதை உடுத்திய பின் உள்ளே வந்து கூறினான், "அம்மா, என் குரு என்னை இங்கு அனுப்பி வைத்தார். இன்று நாங்கள் இவை எல்லாவற்றையும் சேகரித்தோம். அவர் என்னிடம் இதை இங்கு கொண்டு வந்து சேர்க்க சொன்னார். அவர் பின்னால் மெதுவாக வருவதாகவும் கூறினார். நான் அவரிடம், 'எனக்கு மிகவும் தாகமாக உள்ளது. நான் சிறிது தண்ணீர் அருந்தி என் தாகத்தை தணித்து கொண்டு பின் செல்கிறேன்' என்று கூறியதற்கு அவர், 'இல்லை இல்லை, நீ பின்னர் தண்ணீர் குடித்துக்கொள். உடனே நீ வீட்டிற்கு இதை கொண்டு செல்' என்று அவசரமாக என்னை அனுப்பினார். இந்த பெரும் சுமையை சிறுவனான நான் சுமக்க முடியாது என்று தெரிந்தும் அவர் எல்லா சுமைகளையும் என்மேல் திணித்து இங்கே அனுப்பினார் அம்மா" என்று கூறினான். பிராமணரின் மனைவி இதை கேட்டதும் மனம் இளகி அழ ஆரம்பித்தாள். "இந்த பச்சிளம் குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறது. இவ்வளவு வியர்த்து இதை தூக்கி கொண்டு வரச் சொன்ன என் கணவருக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லை. எல்லாவற்றையும் இந்த பச்சிளம் குழந்தையின் தலையில் ஏற்றி சுமக்க விட்டுவிட்டு அவர் மட்டும் வெறும் கையுடன் வருவார். அவருக்கு சிறிதளவாவது ஈவு இரக்கம் இருந்தால் இப்படி செய்வாரா?" என்று அங்கலாய்த்தாள். மேலும் அந்த சிறுவன் தன் முகத்தின் ஒரு பக்கத்தை காட்டி, "அம்மா, இங்கே பாரம்மா, அவர் எனது முகத்தில் நகத்தால் கீறிவிட்டார்" என்று கூறினான். பகவத்கீதை ஸ்ரீகிருஷ்ணரின் முகம் என்பது சாஸ்திரம். சிறுவனின் முகத்தில் சிவப்பாக இரத்தக் கசிவை பார்த்ததும் அவள் துடித்தே போனாள். "ஐயோ, இரத்தம் வருகிறதே" என்று அந்த சிறுவனை தன் மடியில் எடுத்து வைத்துக்கொண்டு தன் கணவரிடமுள்ள கோபத்தில், "என் மகனே, இன்று அவர் வரட்டும். நான் அவரை சும்மா விட மாட்டேன். அவர் தன்னை ஒரு அடக்கமான பக்தன் என்று கூறிக்கொள்கிறார். ஆனால் இந்த பச்சிளம் குழந்தையிடம் அவருக்கு கொஞ்சம் கூட இரக்கம் காட்ட தெரியவில்லையே" என்று தன் கணவர் மேல் கோபம் கொண்டாள். பின்னர் அந்த சிறுவனை உள்ளே அழைத்து சென்று, "நீ எங்கே இரு, நான் சீக்கிரமாக இதை சமைத்து உனக்கு சாப்பாடு கொடுக்கிறேன். நீ சாப்பிடாமல் இங்கிருந்து போகக்கூடாது" என்று கூறி சிறுவனை அமர்த்திவிட்டு சமையல் செய்ய அடுக்கலைக்குள் சென்றாள். அவள் அடுக்கலையில் அரிசி, பருப்பு, காய்கறிகளை கொண்டு சமையல் செய்து கொண்டிருக்கும் போது இன்னொரு கதவு தட்டப்படும் சப்தம் கேட்டது. "கதவை திற" என்று அவளது கணவர் வெளியிலிருந்து கூறினார். தன் கணவன்தான் என்று தெரிந்ததும் கோபத்துடன் போய் கதவை திறந்து அவர் உள்ளே காலை வைக்கும் முன்பாகவே, "நீங்கள் வெறும் கையுடன் வந்துவிட்டீர்கள். எல்லாவற்றையும் அந்த பச்சிளம் குழந்தையின் தலையில் கட்டி சுமக்க விட்டுவிட்டு போதாததற்கு அவனது முகத்தையும் கீறிவிட்டுவிட்டு வந்திருக்கிறீர். உமக்கு கொஞ்சமாவது ஈவு இரக்கம் உள்ளதா?" என்று பொறிந்து தள்ளினாள். அதற்கு அந்த பிராமணர், "நீ என்ன சொல்கிறாய்? நீ பேசுவது எனக்கு எதுவுமே புரியவில்லையே" என்று பரிதாபமாக தன் மனைவியை பார்த்தார். "உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? நன்றாகவே தெரியும். நீங்கள் சேகரித்த எல்லாவற்றையும் அந்த பையனின் தலைமேல் ஏற்றி தாகத்திற்கு தண்ணீர் கூட குடிக்க விடாமல் இங்கே அனுப்பி வைத்ததைத்தான் சொல்கிறேன்" என்றாள். "யாரை நீ சொல்கிறாய்? எனக்கு எதுவுமே தெரியாது" என்றார் அந்த பிராமணர். பாவம், அந்த சிறு குழந்தையின் மேல் எல்லா பாரத்தையும் ஏற்றி இங்கே அனுப்பிவிட்டுவிட்டு நீர் மட்டும் வெறும் கையுடன் வந்திருக்கிறீரே, இது நியாயமா? அதுவும் போதாது என்று அந்த குழந்தையின் முகத்தில் வேறு கீறிவிட்டிருக்கிறீர் என மனைவி கேட்டாள். அப்படியென்றால் அவன் எங்கே இருக்கிறான் என்று அந்த பிராமணர் கேட்டார். அதற்கு, வீட்டுக்குள்ளே நீங்களே வந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று அவரது மனைவி கூற இருவரும் வீட்டின் உட்பக்கத்தில் சென்று பார்த்தனர். ஆனால் அங்கோ அந்த சிறுவன் இல்லை. அவர்கள் வீடு முழுவதும் தேடி பார்த்துவிட்டனர். சிறுவனை எங்குமே காணோம். அவன் உட்கார்ந்திருந்த இடத்தில் மட்டும் மஞ்சள் துணியில் உள்ள நூல்கள் கிடந்தன. வெகு நேரமாக திரும்ப திரும்ப தேடி பார்த்தும் சிறுவனை காணவே இல்லை. சற்று நேரம் கழித்து அந்த பிராமணர் அவரது பகவத்கீதையை திறந்தார். அவர் முன்பு சிவப்பு மையினால் அடித்திருந்த வரி இப்போது எந்தவிதமான மையுமின்றி முன்பு போலவே இருந்தது. அந்த பிராமணரால் இதை நம்பவே முடியவில்லை. அவருக்கு இப்போது எல்லாம் புரிந்துவிட்டது. கண்கள் குளமாக கண்ணீர் விட்டு அழுதார். அவர் அழுது கொண்டே கூறினார், பார்த்தாயா, இன்று பகவான் நமது சுமையினை எப்படி தன்மேல் சுமந்தார் என்பதை நாம் நேரிலேயே பார்த்துவிட்டோம். இன்று நடந்தது இதை எவ்வளவு தெளிவாக காட்டுகிறது பார். எனது சந்தேகம் இப்போது அறவே விலகிவிட்டது என்றார். அர்ஜுனன் கிருஷ்ணரிடம், பிரபோ, இது போர்க்களம். இங்கு என்னால் மன்மனாபவவை அனுசரிக்க முடியாது. மற்றும் உங்களுடைய முழு பக்தனாகவும், அதாவது மத் பக்தா ஆகவும் இயலாது. பிரபோ, இதைவிட எளிதாகவும் நேரடியாகவும் உள்ள முறை இருந்தால் தயவு செய்து அதை எனக்கு உபதேசியும் என்கிறான். அடுத்து கிருஷ்ணர், மத் யாஜி, அதாவது என்னை வழிபடு என்பதை பற்றி விளக்குகிறார்.